بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்தில் அமர்ந்து மார்க்க விஷயங்களை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் எல்லாம் வருகை தந்திருக்கிறோம். இன்றைக்கு வழக்கமாக நடைபெறக்கூடிய சொற்பொழிவுதான், இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மைக் இல்லாமல் பேசுகிறோம். கேட்குதா பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம்? அல்ஹம்துலில்லா. எதுவுமே ஒரு சிரமத்தோடு ஆரம்பிக்கிற விஷயத்தில் தான் அது வந்து நல்லதாக முடியும். எதெல்லாம் நமக்கு சிரமம் இல்லாமல் கிடைக்கிறதோ அதனுடைய பலனும் நமக்கு புரியாது, அதனுடைய பலமும் நமக்கு புரியாது. கஷ்டமே படாமல் ஒரு வேலையில் சேர்ந்துட்டோம், கஷ்டமே படாமல் நிறைய காசை சம்பாரிச்சிட்டோம்னா நமக்கு என்ன தெரியாது? காசினுடைய பலமும் தெரியாது, அருமையும் தெரியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் கிடைத்த எந்த அருட்குடைகளாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஒரு சோதனையை கொடுத்தே தான் அந்த சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சேர்ப்பித்திருக்கிறான். எந்த விஷயமாக இருந்தாலும் பத்ரு போரில் வெற்றி வெற்றின்னு நம்ம எல்லாரும் பேசுவோம், ஆனால் அந்த வெற்றி ரசூலுல்லாஹிக்கு சாதாரணமாக கிடைத்ததா? இல்லை. கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ வாழ்க்கையின் 14 ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்த பரிசு தான் இது, அந்த பத்ரு போர் என்கிற அந்த ஒரு நாளில் கிடைத்த வெற்றி. அதே மாதிரி நம்முடைய வாழ்விலும் அந்த ஒரு படிப்பினை ஏற்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் அவ்வப்போது இது போன்ற சில சில சம்பவங்களை ஏற்படுத்தி காட்டி நம்முடைய உள்ளத்தோடு அந்த ஈமானிய உணர்வுகளை இரண்டரை கலக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்றைக்கு நாம் இந்த வார சொற்பொழிவிலே அல்லது வகுப்பிலே பார்க்க போகிற முக்கியமான ஒரு தலைப்பு, இந்த நேரத்தில் நாம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு, அது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த டைமில் இப்போ நம்ம வந்து ஒரு இக்கட்டான அல்லது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் எல்லோரும் இருப்பதாக உணர்கிறோம். சவுதி அரேபியா மட்டுமல்லாமல் உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் வாழ்கிற எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு விதமான நெருக்கடியிலும் இனம் புரியாத ஒரு அயர்விலும் இனம் புரியாத ஒரு கவலையிலும் எல்லாருமே இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எதை பற்றி பேசுனா கரெக்டாக இருக்கும்? பொறுமை. ஆ, அது உங்களுடைய கெஸ்டிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பை பற்றி பேசணும். ம், சரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈமானுடைய பலம். ஆ, ரைட். ஆ, வேறு சொல்லுங்கள், யாருக்காவது இந்த டைமில் இதை பேசுனா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேனே, அது எதுவாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டுறாதீங்க, சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான். ஆ, முஸ்லீம்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள். ஆ, தக்குவா. ஆ, எப்படி எதிர்கொள்வது? சரி, அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதார நெருக்கடியா? ஒற்றுமையை பற்றி. ஆ, மாஷா அல்லாஹ். ஆ, ஆனால் நான் என்ன திரும்ப யோசித்தேன், சோதனையை பற்றியா? அல்ஹம்துலில்லாஹ். ஆ, அவ்வளோதான். சரி, நான் என்ன யோசித்தேன்னா, ஏடா எல்லோரும் அப்படியே ஒரு ட்ரையாக இருக்கிறோமே, ஏன் நம்ம சந்தோஷத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு அதை பற்றி வந்திருக்கேன். எப்படி எல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு அவ்வப்போது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைப்பா ட்ரையாக இருக்கும்போ, ஒரு ஆனந்தமே கலகலப்பே இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வறண்ட நிலை, ஒரு காய்ந்த நிலை முடியும். புதிது புதிதாக நாம் பார்க்கக்கூடிய சட்டங்கள், புதிது புதிதாக நடைபெறக்கூடிய சம்பவங்கள், குறிப்பாக இந்தியாவிலே நம்முடைய மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், சிரியா போன்ற பிரதேசங்களில் நம்முடைய சமுதாய மக்கள் பட்ட வேதனைகள், இவைகளையெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிக கடுமையான சூழலில் நம்முடைய ஈமானை எல்லாம் சோதித்து கொண்டிருக்கிறேன், அப்படிதானா? அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் சோதனைகளை குறித்தும் வேதனைகளை குறித்தும் அதிகம் நாம் பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதனால் ஒரு சின்ன மாற்றத்திற்காக வேண்டி சிரிப்பை குறித்தும் சந்தோஷத்தை குறித்தும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகளை தந்திருக்கிறார்கள். சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியம், திருமறை குர்ஆனின் நிறைய சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே வசனங்களாக மட்டும் இறக்கி அந்த சட்டங்களை அமுல்படுத்தாமல் ஒரு சில சம்பவங்களை ரசூலுல்லாவுடைய வாழ்வில் நடக்க வைத்து ரசூலுல்லாவிற்கு அதை ரசூலுல்லாவின் மூலம் அந்த தீர்வுகள் மக்களுக்கு தரப்பட்டதற்கு பிறகுதான் வசனங்களாக சட்டங்களாக ஷரியத்திலே நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது. ஒரு விஷயம் சமூகத்திலே அமுலில் இருக்கும், அதில் இருக்கிற நன்மையான விஷயங்களை ரசூலுல்லா அங்கீகரிப்பார்கள், அதில் இருக்கிற தீமையான விஷயங்களை ரசூலுல்லா கண்டிப்பார்கள். அந்த நடைமுறை போய்கொண்டிருக்கும் போதே குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும், அன்றிலிருந்து அது சட்டமாக மாறிவிடும். அதனால் தான் அல்லாஹ் ஷரியத்தை வர்ணித்து சொல்லுகிற போது ஷரியத்தும் மீனல் அம்ர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். அருமையான வார்த்தை அது. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எது ஷரியத்தாக மார்க்க சட்டமாக வந்திருக்கிறதோ இது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு இறைவனால் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அம்சத்தில் இந்த ஷரியத் உங்களுக்கு வந்திருக்கிறது. வாழ்க்கையோடு ஒத்து போகாத அல்லது வாழ்விலே நடைபெறுகிற சம்பவங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாத, நாம் கிழக்கு திசையிலே நிற்கிற போது மார்க்கத்தின் உபதேசங்கள் எல்லாம் மேற்கு திசையில் நிற்கிற ஒரு மதம் அல்ல நம்முடைய மார்க்கம். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு வழிமுறை என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான்? ஒரு வழிமுறை என்று சொல்லிக் கொடுக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த மனிதர்களை எல்லாம் அமேசான் காடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் வாழவிடவில்லை. அல்லாஹ் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் மனிதர்கள் ஒத்துப்போகிற விதத்திலே எல்லா இடங்களிலும் அவர்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்படுகிற விதத்தில் தான் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். ஆன்மீகம் என்கிற பேரில் ஒரு மனிதன் தன்னைத்தானே வருத்தி கொள்வதை மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளார். ஆன்மீகம் என்கிற பேரிலே, மார்க்க சடங்கு சம்பிரதாயம் என்கிற பேரிலே ஒரு மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதையோ தன்னுடைய திறமைகளை முடக்கிக் கொள்வதிலேயோ அவனுடைய இல்வாழ்க்கை இல்லறத்தை அல்லது அவனுடைய இனிமையான சந்தோஷத்தை அடகு வைக்கவோ மார்க்கம் என்ன செய்யாது, ஒருபோதும் அவனுக்கு கட்டளையிடாது. அருமையான ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லாவின் தூதர் சல்லாஸ்வர்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால் தான் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், ஆனால் ஆழமான படிப்பினை உள்ள ஒரு செய்தி. நபிகள் நாயகம் சல்லாஸ்வருடைய இரவு வணக்கம் குறித்து பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியரிடத்திலே மூன்று தோழர்கள் போய் கேள்வி கேட்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய இரவு வணக்கத்தை பற்றி நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சிலாகித்து சிறப்பித்து சொன்னபோது இந்த ஒரு வார்த்தையில் அவர்கள் ஈர்க்கப்பட்டு உடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன முடிவு? ஒருவர் எடுக்கிறார், நான் இரவு முழுவதும் உறங்காமல் தொழுது கொண்டே இருப்பேன், என்னுடைய இரவு உறக்கத்தை நான் தியாகம் செய்ய போகிறேன் என்று முடிவெடுக்கிறார். ஒருவர் சொல்கிறார், நான் திருமணம் செய்து என் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடவே மாட்டேன், என்னுடைய இளமையை தியாகம் செய்ய போகிறேன் என்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், நான் இடைவிடாமல் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் என்று முடிவெடுக்கிறார். ஒரு மனிதனால் எவைகளையெல்லாம் தொடர்ச்சியாக தியாகம் செய்ய முடியாதோ, ஒன்று அவனுடைய வாலிபத்தின் வேட்கை, இன்னொன்று இயற்கையாக இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற உடல் பசி, இறைவன் இயற்கையாகவே மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அந்த உறக்க உணர்வு, இந்த மூன்றை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தியாகம் செய்தால் உண்மையில் அவன்தான் இந்த உலகத்தை வெறுத்து விடுவான். அதனால் தான் இந்த மூன்றை வெறுக்கின்ற தன்மை இறைவன் மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த தோழர்கள் ஒரு அபரிமிதமான ஆர்வத்தின் மிகுதிக்கு சென்ற காரணத்தினால் மார்க்கத்தினுடைய ஆன்மீகத்தின் உச்ச வரம்பை தொட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே இப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த முடிவுகள் குறித்து ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேரையும் கூட்டி வைத்து கை குலுக்கி பாராட்டவில்லை. வா, நான் ஒரு தூதர், நானே செய்யாத வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே, வாங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு மெடல் தரேன்னு சொல்லலை. சொன்னாங்களா? ஏன்னா ரசூலுல்லாவும் செய்யாத வேலை. இறை தூதரை விட இறைவனை ஒருவரால் நெருங்கிவிட முடியுமா? இறை தூதரை விட இறைவன் மீது அச்சத்தோடு பயத்தோடு பக்தியோடு ஒருவர் வாழ்ந்து விட முடியுமா? யாராலும் முடியாது. அப்போ அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வின் எல்லா இரவுகளையும் உறங்காமல் கழித்ததில்லை. தன்னுடைய பகல் முழுவதும் நோன்பிலேயே ரசூலுல்லாஹ் கழித்ததில்லை. ஒன்றுக்கு பதினோரு மனைவிகளை கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான முறையில் தான் இல்லற வாழ்விலே ஈடுபட்டார்கள். ஆனால் இறை தூதர் கூட செய்யாத ஒரு தியாகத்தை என் அருமை தோழர்களை நீங்கள் செய்து விட்டீர்களே, வாருங்கள் உங்களுடைய பெயரையெல்லாம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுவதற்கு நான் உங்களுக்கு சுபம் சொல்கிறேன், வாழ்த்து சொல்கிறேன் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நீங்கள் தான் இப்படியெல்லாம் முடிவெடுத்தீர்களா? நீங்கள் தான் இப்படி இப்படியெல்லாம் முடிவெடுத்தவர்களா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், வாருங்கள்னு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அம்மா அன தான் ரசூலுல்லாவுடைய வார்த்தை. அந்த போதனையின் முறைகளை பாருங்கள். அம்மா அன, என்னை பார்த்து தானே இப்படி முடிவெடுக்கிறீர்கள்? என்னுடைய இரவு வணக்கத்தை கேள்விப்பட்டு தானே இப்படி முடிவெடுக்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளுங்கள் நான் எப்படிப்பட்டவன் என்று. நான் தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், நோன்பும் வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், இதோ என் மனைவி மக்களோடு நான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த மூவரும் எடுத்த முடிவுகள் தவறு என்பதை ரசூலுல்லாஹ் தமக்கே உண்டான தனி பாணியில் அங்கே விளக்கி சொல்கிறார்கள். அப்போ இதில் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், வாழ்க்கையை நாம் எப்படி கடிக்க வேண்டும், உள்ளுக்குள் உள்ள உணர்வில் நமக்கு ஒரு விதமான மறுமையை குறித்த அச்சமும் நரகத்தை குறித்த பயமும் இருக்கின்ற அதே வேளையில் எப்போதும் கவலையிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடித்துவிடக்கூடாது. அதை வேறு யாருக்கு நாம் பேசுகிறோமோ இல்லையோ, வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்கள் நிச்சயமாக அதை என்ன செய்ய வேண்டும், பேசித்தான் தீர வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, உம்மு தர்தா அபு தர்தா என்கிற ஒரு தம்பதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தார்கள். இதில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு சம்பாஷணை நடக்கிறது, ஒரு உரையாடல் நடக்கிறது. என்ன உரையாடல் தெரியுமா? மனைவி கணவரை கண்டிக்கிறார்கள். அன்னைக்கே ஆரம்பிச்சிடுச்சு. பெரும்பாலும் கணவர்கள் மனைவிகளை கண்டிக்கின்ற காலமெல்லாம் எங்கோ போய்விட்டு மனைவியர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள், கணவர்களை கண்டிக்கிறார்கள். அவர்கள் நியாயமான காரணத்திற்கு, நம்முடைய ஊரிலே வீட்டிலே நடப்பதை போல் அநியாயமான காரணங்களுக்கு அல்ல. நான் இந்த ஊரிலே இருப்பவர்களை பற்றி பேசவில்லை, பொதுவாக பேசுகிறேன். சரியா? அவங்க ஒரு கண்டனம். என்ன கண்டனம்? அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. எப்போது பேசினாலும் புன்னகை பூத்த நிலையிலேயே பேசுகிறார்கள். பேசும் போதெல்லாம் சிரிப்பார்கள். சிரிப்பதென்றால் வெடிச்சிரிப்போ அல்லது தடிச்சிரிப்போ அல்ல, ஒரு நயமான எளிமையான அழகான ஒரு ஆனந்தமான புன்முறுவலை பூத்து பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். இது பிறருக்கு வேண்டுமானால் நல்லாக இருக்கும், எப்போதும் உடன் இருக்கிற மனைவிக்கு அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை ஏற்படுத்துகிறது. இப்படிதானா? ஏன் என்ன சொல்லிடக்கூடாது? மக்கள் சும்மா சும்மா சிரிச்சா என்னங்க சொல்லுவாங்க? வேற என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் லூசு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தான். வேற எப்படி எப்படி சொல்லுங்க, வேற என்ன சொல்லுவாங்க? எங்கூர்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, இழிச்ச வாயம்பாங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் வருது. இப்போ சொல்கிறாங்க கணவர் மேலே எப்படி, இன்னி அக்ஷா அன் யஹ்கம அன்னாஸ். புத்தர்தா, மக்களெல்லாம் உங்களை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்துறது, அஹ்மக் அஹ்மக் என்றால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த வார்த்தை, இப்படி மக்கள் உங்களை சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுறீங்க? வறுமையான பதிலை சொன்னார்கள் அபுதர்தா ரதியல்லாஹு அன்ஹு. كان رسول الله صلى الله عليه وسلم لا يحدث بحديث الا تبسم. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் எந்த செய்தியை சொன்னாலும் புன்னகைக்காமல் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே இழந்து கொண்டிருக்கிற ஒரு குவாலிட்டியாக இன்றைக்கு இருக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மனிதனுடைய வாழ்வில் மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இயற்கையான ஒன்று. ஏனைய விலங்கினங்களிடத்திலேயோ ஏனைய மிருகங்களிடத்திலேயோ பார்க்க முடியாத அதிசயம் இந்த சிரிப்பு என்பது. சில பேர் காட்டுவார்கள் ஒரு சில டிவி சேனல்களிலும் ஒரு சில ஜூக்களிலும் அவைகள் எல்லாம் சிரிப்பதை போல காட்டுவார்கள். ஆனால் அவைகள் இயற்கை அல்ல. மனிதனுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல், அற்புதமான ஒரு தன்மை இது, சிரிப்பு. அதனால் தான் அழகாக எழுதி வைத்தார்கள் ஒரு முறை, சீரும் பாம்பை நம்பு வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கல, அதனால் உங்களுக்கு அது தெரிய மாட்டேன்னு சொல்லுங்க. சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, அருமையாக எழுதி வைத்தான். சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்ப. ஏன்னா அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்தது சிரிப்பு. சிரிப்பை வைத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிதானா? ஒவ்வொரு சிரிப்பிற்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. சிரிப்பு என்பது ஒன்றுதான், ஆனால் அந்த சிரிப்பிற்குள் எத்தனையோ கிளைகளும் வகைகளும் இருக்கிறது. அப்படிதானா? ஆணவ சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு, ஏளன சிரிப்பு, ஏகத்தாள சிரிப்பு, கேலி சிரிப்பு, அப்புறம் என்னது, நயவஞ்சக சிரிப்பு, எல்லாம் அப்படிதான் இருக்குதா இல்லையா? நமட்டு சிரிப்பு, அசட்டு சிரிப்பு, மழலை, இப்படி ஏகப்பட்ட சிரிப்புகளை அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்றால், சிரிப்பிற்கு பின்னால் கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எப்பவுமே என்ன பார்த்து சிரிக்க மாட்டேன், இன்னைக்கு ஏன் சிரிச்சான், டவுட் வருதா இல்லையா? திடீரென்று ஒருவர் சிரித்து விட்டால் உண்மையில் மனிதனை வேதனைப்படுத்துவதும் மனிதனை அதிகமாக யோசிக்க வைப்பதும் ஒரு மனிதனின் சிரிப்பு. நீங்கள் எப்போதுமே சிரிக்காமல் திடீரென்று ஒரு முறை சிரித்து பாருங்கள், எப்பவுமே சிரிக்க மாட்டேன், என்ன சிரிச்சிருக்கிறான், என்னடா அப்படின்னு யோசிப்பான். எப்போதும் புன்னகை பூத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு நாள் நீங்கள் சிரிக்காமல் இருந்து பாருங்கள், சே எப்பவுமே சிரிப்பார், ஏன் இவர் சிரிக்க மாட்டார். அப்போ ஒரு மனிதனுடைய குவாலிட்டி, ஒரு மனிதனுடைய கேரக்டர் அப்படிதானா? ஒரு மனிதன் தன் மீது வைத்திருக்கிற அன்பு, ஆதரவு, ஆறுதல், நெருக்கம், இறுக்கம் எல்லாவற்றையும் எடை போட வைப்பது சிரிப்பு. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னகத்தே கொண்டிருக்கிற அற்புதமான பண்பு, யாரை பார்த்தாலும் புன்னகைக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டார்கள். சிரிப்பு என்றால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன், வெட்டிச்சிரிப்போ தடிச்சிரிப்போ அல்ல, அது தடை செய்யப்பட்ட சிரிப்பு. கஹுகஹா என்ற அரபியில் சொல்வார்கள், கஹுகஹா என்றால் என்ன அப்படின்னு சிரிக்கிறது, அது தடை செய்யப்பட்ட சிரிப்பு. அந்த சிரிப்பு இறைவனுடைய நினைப்பை விட்டும் இறைவனுடைய சிந்தனையை விட்டும் நம்மை தூரப்படுத்துகின்ற அப்புறப்படுத்துகின்ற சிரிப்பு. அந்த சிரிப்பை இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்காது, ஆமோதிக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனின் மகிழ்ச்சியை, ஒரு மனிதனுடைய ஆனந்தத்தை, ஒரு மனிதனுடைய சாதனையை, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஆச்சரியத்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைத்திருக்கின்ற அன்பை, அரவணைப்பை, ஆறுதலை, ஆதரவை வெளிப்படுத்துகின்ற அந்த புன்னகை இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள், அவைகளையெல்லாம் கட்டாயம் நாம் கை கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மில் பெரும்பான்மையானவர்கள் இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே பிழைப்பதற்காக, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக எல்லா தியாகங்களையும் செய்துவிட்டுத்தான் இங்கே வந்து இருக்கிறோம். கட்டிலை தியாகம் செய்தோம், தொட்டிலை தியாகம் செய்கிறோம், எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு ஊரை இழந்து, உறவை இழந்து பிரிவோடு இங்கே வந்து அமர்கின்ற நாம், நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதலும் ஆதரவும் நம்மை போன்ற சக மனிதர்கள் தான். அப்ப இந்த ஆதரவையும், இந்த ஆறுதலையும், இந்த அன்பையும், இந்த அரவணைப்பையும் பலப்படுத்துவது, அதை பக்குவப்படுத்துவது, அதை பண்படுத்துவது, அதை தொடர வைப்பது, அதை வலிமைப்படுத்துவது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த இயற்கையான அந்த சிரிப்பு என்பதை, அந்த புன்னகை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், அப்துல்லா பின் ஆமிர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து யா ரசூலல்லாஹ் ஜிது உபாயுக அலல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ஹிஜ்ரத் என்றால் என்ன? நாடு துறப்பது. நாம செய்திருப்பது ஹிஜ்ரத்னு சொல்ல முடியுமா? இது ஹிஜ்ரத் இல்லை, இது வேற. இது ஹிஜ்ரத் இல்லை, இது திரைகடல் ஓடியும் திரவியும். அதை கூட நான் ஒரு கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன், திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுங்கிறது கூட நம்மால் விவரமாக மாற்றிவிட்டேன். திரவியம் என்பது அறிவுக்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தை, ஆனால் அதை இன்றைக்கி எதுக்கு பயன்படுத்துகிறோம்? பொருளுக்கு பயன்படுத்துகின்றோம். எதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலும் பொதுவாகவும் சான்றோர்கள் அருளுக்கு சொன்னார்களோ அவைகள் எல்லாவற்றையும் எதுக்கு நம்ம மாற்றிட்டோம்? பொருளுக்கு மாற்றிவிட்டோம். ஏற்கனவே ஐ மீன் ரமதானில் நான் வந்திருக்கும் போது உங்ககிட்ட சொன்னேன், என்னன்னு தெரியல, திரும்ப சொன்னால் ஹஜ்ரத் சொன்னதே சொன்னான் நினைச்சிடாதீங்க, டாப்பிக்கோட சேர்ந்ததுனால சொல்கிறேன். பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபிவிருத்தி. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அருள் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு பரக்கத் என்பதை எதற்கு நாம் பயன்படுத்துகிறோம்? பொருளுக்கு பயன்படுத்துகிறோம். இப்படிதானா? எப்படிங்க இருக்கிறார் மாப்பிள்ளை? சவுதியில் இருக்க வரைக்கும் பறக்கத்தாக இருந்தார், தேவையில்லாமல் துபாய்க்கு போனார், பறக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பறக்கத் என்கிற வார்த்தை இஸ்லாமிய சரியத்தில் நமக்கு அருளுக்கும் அபிவிருத்திக்கும் சொல்லி கொடுத்தது. ஆனால் அதை எவ்வளவு விவரமாக நாம் மாற்றிவிட்டோம். பறக்கத் என்கிறத பொருளுக்காகவே இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இது எதை சொன்ன, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேனே, பறக்கத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னேனே, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, உத்லுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன். இது ஹதீஸ் அல்ல, ஹதீஸ் என்று பல மேடைகளில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, ஹதீஸ் அல்ல, இது ஒரு பொன்மொழி. சீன தேசம் சென்றாவது சீர்கல்வியை தேடு. சீன தேசம் என்பது கடலை தாண்டி இருக்கிறது சில நாடுகளுக்கு, அப்படிதானா? சீன தேசம் என்பது ஒரு சில நாடுகளில் இருந்து அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் கடலை தாண்டித்தான் பிரயாணம் செய்ய வேண்டும். அதனால் என்ன சொல்லப்பட்டது என்றால் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, சீனநகர் சென்றாவது சீர்கல்வியை தேடு அப்படிங்கிறது இப்படி சொன்னாங்க. ஆனால் நம்மால் என்ன பண்ணிட்டாங்க, திரவியம் என்பதை கூட, கல்வியை கூட, அறிவை கூட, ஞானத்தை கூட பொருள் என்று மாற்றி காசு சம்பாதிக்க எங்கே வேண்டாலும் போகணும் மாற்றிட்டோம். இப்படி மனிதனுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு பொருளை கோடி பொருளை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது. பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்வில் கொஞ்சமாவது அருளை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அப்போ ஹிஜ்ரத்திற்காக நான் பையத் செய்வதற்காக வருகிறேன் யா ரசூலல்லா என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வதரக்து அபவைய யப்கியான், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வந்து விட்டேன், ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் ஹிஜ்ரத்துக்கு வரல, இவர் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு வந்து ஹிஜ்ரத்திற்கு செல்கிறார். பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மகனுடைய பிரிவை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சாதாரணமாக ஒரு தலைவராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? நம்மை போன்ற கொஞ்சம் ஓர் அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? கரெக்ட், இப்படியெல்லாம் தியாகம் செய்து தான் நம்ம அப்படி செய்யணும், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் தான் ஃபிலாசபி பேசியிருப்போம். ஆனால் ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? பிலாசபி எல்லாம் விட மிக சிறந்த தத்துவத்தை உதித்த ரசூலுல்லா அந்த நேரத்தில் அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரருக்கும், அந்த பெற்றோர்களுக்கும் செய்ய வேண்டிய சேர வேண்டிய ஒரு கடமையை செய்துவிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹிஜ்ரத்திற்கு வருவதை ரசூலுல்லா தடுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லா சொன்னார்கள், இர்ஜி ஃபஅதஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா. என்ன சொன்னாங்க? மீண்டும் உன் பெற்றோரிடத்திலே போ, அடவைத்த உன் பெற்றோரை சிரிக்க வைத்து விட்டு வான்னு சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹிஜ்ரத் என்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமை. இஸ்லாமிய ஷரியத்திலே ஜிஹாதிற்கு இணையாக நன்மைகள் சொல்லித்தரப்பட்ட அவ்வளவு அற்புதமான கடமையை கூட ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமையை செய்ய வந்த ஒரு தோழரிடத்திலே பெற்றோர்கள் அழுகிறார்கள் என்கிற செய்தியை சொன்னபோது ரசூலுல்லா சொன்னார்கள், பெற்றோரை சிரிக்க வைத்து விட்டு வா. மனிதனுடைய வாழ்வில் சிரிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது! மனிதனுடைய வாழ்வில் அந்த புன்னகை என்பது எவ்வளவு முக்கியமானது! அதனால் தான் இந்த புன்னகைக்கு தர்மத்தின் நன்மையை ரசூலுல்லா சொன்னார்கள். இப்படி புன்னகைக்கு எதை சொன்னார்கள்? தர்மத்தின் நன்மை. அதற்காக தர்மமே செய்யாம தர்மம் யாசகம் கேட்கணும் போய் அப்படி போகக்கூடாது. தர்மமே செய்ய முடியவில்லை, காசே கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதே, குறைந்தபட்சம் உன்னுடைய புன்னகையாவது, பொன்னகை அல்ல எது, புன்னகை. அதனால் தான் நாம் நம்முடைய மனைவிமார்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும், புன்னகை அவர்கள் கேட்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், உனக்கு புன்னகையை விட புன்னகை தான்மா நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்படியே சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம, விளங்குதா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், தபஸ்ஸுமுகா ஃபீ வஜ்ஹி அகீகா சதகா. உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் பூர்க்கிற புன்னகை உனக்கு தர்மத்தின் நன்மையை பெற்று தரும் என்றார்கள். சாதாரணமானதா தர்மம் என்பது? தர்மம் தலை காக்கும் என்பார்கள். இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் தான் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். இறைவனுடைய அளவற்ற அருளாளன் அந்த ரஹ்மானுடைய கோபத்தை தணிக்கும் தன்மை கொண்டது தர்மம். இப்படி சொல்லப்பட்ட தர்மத்தின் சிறப்புகள் குறித்து எவ்வளவோ சொல்லப்பட்ட அந்த தர்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பின் மூலமாக, புன்னகையின் மூலமாக பெற்றுத்தர முடியும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்களே, அதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் பெருமானார் சல்லாசருடைய திருக்கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தவர்களெல்லாம், பெருமானார் சல்லாசருடைய திருக்கரம் பிடித்து தாமும் முஸ்லீமாகிவிட்டோம் என்கிற செய்தியை சொன்னவர்களெல்லாம் முதன் முதலாக ரசூலுல்லாவிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது புன்னகையைத்தான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வாழ்வோடு நடந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இஸ்லாத்திற்கு வந்து விட்டேன் என்கிற செய்தியை பையாத் செய்த அந்த காலம் முதல் இப்போது வரை எப்போதெல்லாம் என்னை ரசூலுல்லா பார்க்கிறார்களோ அந்த ரசூலுல்லா என்னை பார்த்து புன்னகைக்காமல் இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, புன்னகையை நாம் இழந்துவிடக்கூடாது. கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், யாருக்கு கவலைகள் இல்லை, யாருக்கு கஷ்டங்கள் இல்லை? உலகத்திலே கவலை இல்லாத ஒரு மனிதனை காட்ட முடியுமா? நாம் நினைத்து கொண்டிருப்போம், அவருக்கு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, ஆனந்தமாக இருக்கிறார், அவருக்கு என்னப்பா ஒண்ணுக்கு நாலு பங்களா இருக்கு, அவருக்கு என்னப்பா ஒண்ணுக்கு நாலு கார் இருக்கு. பங்களாவையும் காரையும் தான் நம்ம ஒண்ணுக்கு நாலுன்னு சொல்ல முடியாது, இப்படிதானா? வேற உதாரணத்தை சொல்ல முடியாது. எந்த உதாரணம் பாருங்க, மனைவி நான் சொல்லல, இவங்க சொல்றாங்க, சரியா? அப்போ ஒன்றுக்கு நாலு இருக்குது, ஒண்ணுக்கு நாலு இருக்கு, நம்ம இங்க நினைத்து பார்த்து நினைத்து கொண்டிருப்போமே தவிர, அவருடைய உள்ளத்தில் எதை நினைத்தவர் இயங்கிக் கொண்டிருக்கிறாரோ, எதை நினைத்தவர் தேங்கிக் கொண்டிருக்கிறாரோ அது நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் கவலைகளை கொடுத்திருக்கிறான். கவலை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. கவலையோடு இருந்தால்தான் நம்ம உலகத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். கவலையே இல்லாமல் இருந்தால் நம்ம எங்க இருக்கிறோம்னு அர்த்தம்? சொர்க்கத்திலங்க. சொர்க்கத்தில் தானே அல்லாஹ் அவர்கள் துக்கமடைய மாட்டார்கள், கவலையமடைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறான். உலகத்திலே நாம் வாழுகிறோம் என்றால் நிச்சயம் நமக்கு கவலையும் துக்கமும் இருக்கத்தான் செய்யும். அந்த கவலையையும் அந்த துக்கத்தையும் மறக்கடிக்கின்ற அல்லது மறைக்க வைக்கின்ற ஒரு அருமையான அற்புதமான ஆச்சரியத்திற்குரிய ஆயுதம் தான் அல்லாஹ் இயற்கையாக நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புன்னகை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னஞ்சிறுவர்களை கூட சிரிக்க வைத்திருக்கிறார்கள். கவலையோடு தன் கண் முன்னால் தென்படுகின்ற குழந்தைகளுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியோடு பேசியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஒரு சம்பவத்திலே வந்திருக்கிறது, அபு தலஹா ரழியல்லாஹு அவர்களுக்கு அபு உமைர் என்கிற பெயரிலே ஒரு குழந்தை ஒன்று உண்டு, ஒரு சிறுவர் ஒன்று உண்டு. வகான நபியு யுலாஹிக்குஹு. இது பெரியவர்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரிடத்தில் சிரித்து விளையாடுவார்கள். சில பேர் மிலிட்டரி ஆபீசர் போல்தான் குழந்தைகளையே தூக்குறது. குழந்தை ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிப்பான், சின்ன பையன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான். அவனை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? அதற்கென்று அவனாக நாம் இறங்கிவிட வேண்டும். ஒரு குழந்தையோடு பழகுகிறோம் என்றால், ஒரு குழந்தையோடு விளையாடுகிறோம் என்றால், நாம் எவ்வளவு பெரிய பொசிஷனிலே இருந்தாலும், எவ்வளவு பெரிய வயதிலே மூத்தவராக இருந்தாலும், அந்த சிறுவனை சிரிக்க வைக்க, அந்த சிறுவனை சிந்திக்க வைக்க, அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஓட வைக்க நாமும் அந்த சிறுவனோடு சிறுவனாக மாறிவிட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இல்லங்கள் மகிழ்ச்சியை இழப்பதற்கு பெரிய காரணமே இப்படிப்பட்ட தன்மைக்கு மனிதர்கள் தம்மை பக்குவப்படுத்தாதது தான். பேராசிரியராக இருக்கிறார் என்பதற்காக வீட்டிற்குள் நுழையும் போதே பேராசிரியராக நுழைய முடியுமா? முடியுமா? போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறார் என்பதற்காக வீட்டிற்குள் போகும்போதும் அப்படியே போலீஸாக போனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், வீட்டில் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது. ஆயிரமாக நீ அரசனாகவே இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், மனைவி நம்மளை என்னங்கன்னு கூப்பிட்டாதாங்க சந்தோஷம். நான் பெரிய ப்ரொஃபஸருங்கிறதுனால பேராசிரியர் பெருந்தகை அவர்களே அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நான் பெரிய ஆஃபீஸருங்கிறதுனால எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர் கேன் ஐ கம் சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் என்னுடைய மனைவி எப்படி தான் கூப்பிடணும்? என்னங்கன்னு தான் கூப்பிடணும். என் பிள்ளை என்ன வாப்பான்னு தான் கூப்பிடணும். அப்போ தான் நானும் போய் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு நாம் இறங்கி வர வேண்டும். அதே ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள். அதுதான் கான நபியு யுதாஹிகுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரோடு சிரித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் வழக்கம் போல் சிரித்து விளையாடலாம் என்று போகிறார்கள். ஃபராஹு ஹசீனா, குழந்தை கவலையாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், கவலைகள் குழந்தைகளை கூட விட்டு வைப்பதில்லை. குழந்தைகளுடைய கவலை நமக்கு தெரியாததை போல் இருக்கும், ஆனால் அந்த குழந்தைகளும் கவலைப்படுவார்கள். அந்த கவலையை நீங்கள் எப்போது தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? அந்த குழந்தையின் முன்னால் ஒரு தகப்பனும் தாயும் சண்டை போடும்போது தான் அந்த சண்டை தான் அந்த குழந்தைக்கு கவலை ஏற்படுத்தும். சில குழந்தைகள் ரொம்ப பக்குவமாக இருக்கும். பேரண்ட்ஸு ஐ மீன் பெற்றோர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது கண்டுக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் போய் நீங்கள் ஸ்கூலில் விசாரிச்சு பாருங்கள், அடுத்த நாள் போய் அந்த கிளாஸ் ரூமில் விசாரிச்சு பாருங்கள், அந்த குழந்தைகள் அந்த கவலையை தன் சமவயதத்தை அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் இடத்துல ஷேர் பண்ணுறது, கிளாஸ் டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் ஆச்சரியமாக நமக்கு இருக்கும். இப்போ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக சிரித்து பழகி கொஞ்சி மகிழ்ந்து விளையாடக்கூடிய சிறுவரை பார்க்கிறார்கள். அந்த சிறுவரோ கவலை தோய்ந்த முகத்திலே இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொல்லி அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார்கள். என்ன தெரியுமா? யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். அதாவது ஒரு செல்லப்பிராணியை வளர்த்து வருகிறது குழந்தை, அந்த செல்லப்பிராணி செத்து விட்டது. அந்த துக்கத்தின் காரணமாக, அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தாழ முடியாமல் அழுதபோது அந்த செல்லப்பிராணியின் பெயரை சொல்லி என்னம்மா ஆச்சு அந்த செல்லப்பிராணிக்கு என்பதை போன்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்து நம்மால் என்ன செய்ய முடியும், இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய அன்றாட வாழ்க்கையை சிரிப்பில் இருந்துதான் துவங்கினார்கள். ஆமாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புன்னகையோடு தான் துவங்குகிறார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ரசூல்லா டெய்லி தங்களுடைய வாழ்க்கையை சிரிப்பிலிருந்தும் ஆனந்தத்திலிருந்தும் புன்னகையை கொண்டு தான் ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இதே மஸ்ஜிதில் நடக்கிற விஷயந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் தன்னுடைய தோழர்களோடு இருக்கிற நட்பையும் உறவையும் பலப்படுத்துவதற்கு ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாளுவார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த ஒரு சிறப்பான பண்பு, தொழுது முடித்ததற்கு பிறகு மாமூம்களை நோக்கி இமாம் அவர்கள் திரும்பி நிற்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், நம்ம இமாம் அவர்கள் சலாம் முடித்தவுடனே என்ன செய்வாங்க, டக்குன்னு நம்ம மாமூம்களின் பக்கம் திரும்பி உட்கார்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று காட்டி கொடுத்த வழக்கம். குறிப்பாக ஃபஜ்ர் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுது விட்டு விக்ருகள் அவராதுகள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தோழர்களெல்லாம் எதை பற்றி பேசி சிரிப்பார்கள்? பழைய அறியாமை காலத்தினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பேசி அகமகிழ்வார்கள். அறியாமை காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், இப்படி நடந்துச்சு, நம்முடைய அறியாமை காலத்தில் உதாரணமாக இப்போ நம்ம ஸ்கூல் டைமில் நடந்த விஷயத்தெல்லாம் பேசினா என்ன ஆகும்? சிரிப்பு சிரி வேறு எதுவும் வராது. அன்னைக்கு நம்ம எதையெல்லாம் சீரியஸாக நினச்சோமோ, அன்னைக்கு நம்ம எதெல்லாம் பெருசாக நினைச்சு இன்றைக்கி உட்காந்து நினச்சி பாருங்கள், சிரிப்பை தவிர ஒன்றும் வராது. அன்னைக்கு ஒரு ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்திருக்கும். அந்த விஷயத்திற்காக அவ்வளவு கோபப்பட்டிருப்போம், அவ்வளவு ஆத்திரப்பட்டிருப்போம், என்னென்னமோ செஞ்சுருப்போம். இன்னைக்கு அதை நீங்கள் நினைத்து பாருங்கள், ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையை இங்கே பல ஆண்டுகள் கழித்தவர்கள் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு 20-25 ஆண்டு காலம் அல்லது ஒரு 15 ஆண்டு காலம் இங்கே கழித்தவர்கள், 15 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வெளிநாட்டிற்கு வந்த சம்பவம் எப்படிலாம் இருந்துச்சு நீங்கள் நினச்சி பார்த்தா என்ன வரும்? சிரிப்பு தான் வரும், அப்படிதானா? அதே போன்று இன்றைக்கு அந்யோன்யமாக மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய மனைவியோடு நான் போட்ட சண்டையை இப்போது நினைத்து பார்த்தால் என்ன வரும்? சிரிப்பு தான் வரும். இதுக்காக சண்டை போட்டேன், இதுக்காக நீ கோச்சிக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன், அந்த உதாரணத்தை இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தலைகளை நடக்குது, நம்ம தான் கோச்சிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். அப்படிதானா? ஒரு காலம் இருந்தது மனைவி கோபித்து கொண்டு பெட்டியை கட்டி கொண்டு அம்மா வீட்டுக்கு போனால். இன்றைக்கி என்ன நிலமை? நம்ம அம்மா வீட்டுக்கு போக முடியாது, என்ன இருந்தாலும் ஆம்பளை தானே, கீழே விழுந்தாலும் மீசையில் முன்னோட்ட கூட என்ன செய்வோம், வியாபாரமாக பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுறது. ஆமாங்க, வந்துட்டு ரொம்ப நேரம் இஷா தொழுது முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், சுண்ணத் தொழுவோம். தகஜத்து தொழுவாதவங்களாக இருந்தால் வித்திருக்கத்தில் எல்லாம் தொழுதுட்டு என்னத்தான் பக்தியில் முத்தி போனாலும் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம் இஷா தொழுதுட்டு? அரை மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் சில பேர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் வீட்டுக்கு போனால் தலைவலி, வீட்டுக்கு போனா தகராறு, அதுக்கு பேசாம இங்கேயே இருந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு தூங்கிரும். ஐ மீன் அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க, நிம்மதியாக போயிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்கள் வீட்டு மனைவிகளை பற்றி பேசவில்லை, நான் பொதுவாக பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்படி நிறைய சண்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் நடந்த சண்டைகளை எல்லாம் இப்போது நினைத்து பாருங்கள், ரொம்ப சர்வசாதாரணமாக, ரொம்ப சில்லித்து, இந்த விஷயத்துக்காக நீ கோச்சிக்கிட்டோமா வீட்டுக்கு போனேன், இந்த விஷயத்துக்காக நான் சண்டை போட்டு மூணு நாள் வீட்டில் சாப்பிடாமல் இருந்தேன் என்றெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். அப்போ அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் மத்தியில் இருந்த அந்த பாலத்தை, அந்த அன்பு பரிணாமத்தை, அந்த பரிபாலனத்தை ஆளுமைப்படுத்துவதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி வந்த ஒரு ஆயுதம் அவர்களை பேசவிட்டு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உண்மையில் இந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே, நான் பேசுவதைத்தான் பிறர் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இங்கே போட்டுறாதீங்க, இங்கே நான் தான் பேசுகிறேன், நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா இது பயான். பொதுவாக ஃபோனில் சில பேர் செய்தியை சொல்லலாம், நம்ம ஃபோன் பண்ணுவோம், ஆனால் என்ன நடக்கும், ஆ மாப்பிள்ள நானே ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன், நான் ஆரம்பிப்பேன், டேய் இல்லை மாப்பிள்ள நானே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ண, அவன் சொல்கிற செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே அஸ்லாம் வலைக்கிட்டு வச்சிருவோம். இது வந்து உண்மையில் சகோதரர்களுடைய ஆளுமையை உரசி பார்க்கிற அல்லது ஆளுமை தன்மையை அடக்கி வைக்கிற ஒரு விஷயம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அற்புதமான குணம், எதிரியாக இருந்தாலும் பேசவிட்டு கேட்டுவிட்டு தான் பதில் சொல்வார்கள். எதிரிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் பேச ஒரு குணம் தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு அழகான பெண் வேண்டுமா, திருமணம் முடித்து தருகிறோம், எங்களுக்கு தலைவராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, உங்களை தலைவராக்கி விட்டு எந்த அளவுக்கு என்றால் ஒரு டம்மி தலைவராக அல்ல, உங்களிடம் கேட்காமல் எந்த முடிவும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கிற அளவிற்கு உங்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லது உங்களுக்கு அழகிய பெண்கள் வேண்டுமா, திருமணம் செய்து தருகிறோம், பொருளாதாரம் வேண்டுமா, எல்லோரும் எங்களிடத்தில் இருப்பதை அள்ளி தருகிறோம். இதை பேச விட்டோம் ரசூல் என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் கேட்டார்கள். அதாவது இதில் மூன்று விஷயத்தை அந்த அபுல் வலி ரசூலுல்லாஹி இடத்திலே பேசுகிறார். என்னென்ன விஷயம் பேசுகிறாரு, உங்களுக்கு அழகிய பெண்கள் வேண்டுமென்றால் தருகிறோம், தலைவராக வேண்டுமென்றால் தலைவராக்குகிறோம், பொருளாதாரம் வேண்டுமென்றால் அதையும் தருகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயத்தை ஆரம்பித்த உடனேயே ரசூல்லா அளவுக்கு வேண்டாம், ஒரு சாதாரண சிற்றறிவு கொண்டவன் கூட புரிந்து கொள்ள முடியுமா முடியாதா, எதை பேச வராருன்னு. அப்போ ரசூல்லா புரிஞ்சிருப்பாங்களா புரிஞ்சிருக்க மாட்டாங்களா, இதுதான் ரசூல்லா அமைதியோடு எந்த அளவுக்குன்னா மூணு பாயிண்ட்டை சொல்லிட்டு வேற பாயிண்டே அவர்கிட்ட இல்லை, ரசூல்லா அஃபரிஹ்தயா அபுல் வலீத், அபுல் வலீதே பேசி முடித்து விட்டீர்களா, ஆம் அப்படின்ன உடனே தான் ரசூல்லா அந்த ஒரு சூராவில் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வசனத்தை கேட்டவுடன் ஆடி போன மனிதன் எந்த முகத்தை கொண்டு குறைசிகளிடம் வந்தாரோ அதல்லாத வேறொரு முகத்தை கொண்டு போனார் என்று வரலாற்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அவன் பேசவே விடாமல் உனக்கு கட் பண்ணா, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, முதல்ல நான் சொல்கிறத, இதில் நிறைய பேர் இப்படி கேட்டே எதையுமே சொல்லாமல் கடைசியில் சபை முடிஞ்சிருது அப்படிதானா, அப்படி அல்ல. ஒரு சரியான அறிவாளி, ஒரு சரியான ஆளுமை கொண்டவன் முதலில் எதிராளியை பேசவிட வேண்டும், அதற்கு பிறகுதான் உன்னுடைய கருத்தை நீ சொல்ல வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஃபஜ்ர் தொழுது விட்டு அமரும் போது அறியாமை கால கதைகளை அவர்கள் பேசி சிரிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அமைதியான முறையிலே ஆமோதித்து விட்டு எல்லோரும் சிரிப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயபு தஸீம் அங்கேயும் ஒரு புன்னகத்தை பரிசாக கொடுப்பார்கள், இங்கேயும் என்ன செய்வார்கள், ஒரு புன்னகையை பரிசாக கொடுப்பார்கள். அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குகிறது, காலை என்பது, ஃபஜ்ர் தொழுகை என்பது நம்முடைய வாழ்வில் நாம் துவங்கக்கூடிய முதல் விஷயமாக இருக்கிறது. அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து அய்யாமுல் ஜாஹிலியாவின் கதைகளை அவர்கள் பேசுகின்ற போது அந்த பேசப்பட்ட கதைகளை ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் ஆமோதித்து அந்த ஆமோதிப்பிற்கு ஒரு பரிசாக, ஒரு அன்பு பரிசாக தன்னுடைய அழகான புன்னகையை தந்துவிட்டுத்தான் அந்த நாளையே ரசூலுல்லா துவங்குகிறார்கள் எனும்போது சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் புன்னகை என்பதும் சிரிப்பு என்பதும் எவ்வளவு முக்கியம். சில பேருக்கு இன்றைக்கி நிறைய டென்ஷன் ஆகிறது வீட்டில் சிரிக்க முடியாது, வீட்டில் சிரிக்க முடியலங்கிறதுனால தான் நிறைய பேர் அலகுந்தல்லா வெளியே கலகலகல என்று பேசுவார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு கலகலப்பாக பேசுகிறாரு அப்படின்னா, வீட்டுக்கு போனால் அவருக்கு கிளுகிழப்பே இல்லை, என்ன செய்வார் அவர், வீட்டுக்கு போனால் கிளுகிழப்பு இல்லை, வீட்டுக்கு போனால் பரபரப்பு தான் எப்பவும், பரபரப்பு எங்கெங்கே இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கணும், அங்கே போய் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தால் வேலை நடக்காது. அப்போ பட் இது இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த டென்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்த உடனேயே அவருக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அங்கே வீட்டிலே இருப்பவள் தர வேண்டும். அதனால் தான் சிறந்த மனைவிற்குரிய இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது, அதிலே முதல் விஷயத்தை சொல்லுகிற போது சொன்னார்கள், தஸ்ருஹு இதா நவர, அவன் பார்க்கிற போதே அவனுக்கு அவள் மகிழ்ச்சியை தர வேண்டும். பேசுறது, உறவாடுறது, உரையாடுறது அதெல்லாம் அப்புறம், அவள் சமையல் பண்ணி கொடுக்கறது, டீ போட்டு அதெல்லாம் அப்புறம், பணிவிடைகள் அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல என்ன, அந்த பார்த்த உடனேயே என்ன வரணும், என்ன வரணும், வரணுங்க வந்தா தானே சொல்லுங்க வரணும் சரியா, அதுதான் சிறந்த மனைவிக்குரிய இலக்கணமாக சொன்னா. நிறைய இடத்துல பார்த்தாலே பயம்தான் வருது, நிறைய இடத்துல பார்த்தாலே பயமும் பதட்டமும் பரபரப்பும் தான். ஆஹா, இன்னைக்கு என்னடா இருக்க போதோ, இன்னைக்கு என்ன நடக்க போதோங்கிற. மீண்டும் சொல்லுகிறேன், நான் இந்த ஊரில் உள்ளவர்களை பற்றி பேசவில்லை, நான் பொதுவாக பேசுகிறேன். அப்போ இந்த அளவிற்கு பிரச்சனைகளோடு நம்முடைய வீடு இல்லங்கள் இருந்தால் என்னங்க ஆகும்? மனிதர்களை எல்லாம் எப்படிங்க படைத்திருக்கிறான்? இரும்பு, அலுமினியம், பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டாங்க நம்மளை படைச்சிருக்கிறான். எப்படி படைச்சிருக்கிறான்? சதை. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த உதிரி பாகங்கள் என்ன? அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற உதிரி பாகங்கள் உலோகங்கள் அல்ல. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதிரி பாகங்கள் எல்லாம் உலோகங்களாக மாறிவிட்டது. இதயமெல்லாம் இருதயங்களும் இதயங்களும் இன்றைக்கு இரும்புகளாக, இயந்திரங்களாக மாறிவிட்டது. புரியுதா? இதயமும் இருதயமும் எப்படி மாறிடுச்சு? இன்னைக்கு இரும்பாகவும் இயந்திரமாகவும் மாறிவிட்டது. எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்ய வேண்டியது. அதுக்காக எல்லாத்தையும் யோசிச்சாங்க பண்ண முடியும். சில விஷயங்கள் உணர்வுகளோடு கலந்து வர வேண்டும். ஒருவனை பாராட்டுவது உணர்வோடு கலந்தது, அப்படிதானா? ஒருவனை பாராட்டுவது இன்றைக்கு எப்படி தெரியுமா சகோதரர்களே? எந்த அளவிற்கு மனிதர்களின் வாழ்வில் ஒரு இயந்திரத்தனமான ஒரு தன்மை உள்ளே வந்து விட்டதென்றால், ஒருவர் சொல்லுகிற நகைச்சுவைக்கு சிரிப்பது கூட ஒரு இயந்திரத்தனமான சிரிப்பு. உதாரணமாக உங்களுக்கு ஒரு பாஸ், உங்களுக்கு நான் உங்களுடைய உண்மையான பாஸில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எம்டி ரொம்ப சாதாரணமான ஒரு ஜோக்கு சொன்னாலும் என்ன செய்வீங்க? சிரிச்சு வைப்போம், இன்னைக்கு லேட்டாக நாளைக்கு யூஸ் ஆகும். எப்படி இருக்கு இன்னைக்கு நிலமை? நம்முடைய பாஸ், நம்முடைய மேலதிகாரி அவர் சொல்ற ஜோக்கு ரொம்ப சாதாரணமான ஜோக்கா இருக்கும். இவர் இன்னைக்கு வாட்ஸ்அப்பை பார்த்து சொல்ற ஜோக்க நம்ம என்னைக்கோ பார்த்து படிச்சிருப்போம். இருந்தாலும் அதை நம்ம மேலதிகாரி சொல்லும் போது ஏன் இன்னைக்கு சிரிச்சு வைப்போம், இன்னைக்கு சிரிச்சு வச்சாதான் அந்த சிரிப்பு நாளைக்கு நமக்கு இனிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி எது சாதாரணமாக நடக்க வேண்டுமோ, ஒருவன் சிரிப்பது ஒருவன் புன்னகைப்பது சாதாரணமாக நடக்கக்கூடியதா இல்லை அதையும் அப்படி சிந்திச்சு பிளான் பண்ணி சிரிக்கும்போது நம்ம இப்படி தான் சிரிக்கணும், இந்த ஆங்கிளில் தான் சிரிக்கணும், இவ்வளோதான் சிரிக்கணும், இதெல்லாம் இன்றைக்கு பாடம் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு மனிதனுக்கு இவைகளெல்லாம் சில விஷயங்கள் பாடங்கள் நடத்தப்படக்கூடாது. சில விஷயங்கள் தானாக வர வேண்டும். அப்படி வந்தால் தான் அது நிற்கும் நிலைக்கும். எதெல்லாம் தானாக நடக்க வேண்டுமோ, எதெல்லாம் அதுவாகவே நிகழ வேண்டுமோ, அதை கூட இன்றைக்கு நிகழ்த்துவதற்கு மனிதர்கள் தங்களை தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம நிறைய பேர் எல்லாரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறோம், நமக்கெல்லாம் நிறைய இந்த நம்முடைய சுய திறமைகளை மேம்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பெரும்பாலும்? எப்படி நிற்கணும், எப்படி கை கொடுக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும். எப்பா ஒருவன் நிற்பதும் பேசுவதும் சிரிப்பதும் சொல்லித்தரப்பட வேண்டிய ஒன்றா? என்னோடு நீங்கள் எப்படி பழகுகிறீர்களோ அதற்கேற்றாற்போல் என்னுடைய புன்னகையின் கடப்பரிமாணம் இருக்கும். என்னோடு நீங்கள் நெருங்கி பழகும் போது என்னுடைய அந்த நெருக்கம் உங்களிடத்தில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு? எவைகளெல்லாம் சாதாரணமாக அதுவாகவோ நிகழ வேண்டுமோ, அதை கூட எதுவாகவோ இன்றைக்கு நிகழ்த்துவதற்கு மனித மனங்கள் தயாராகிவிட்டது. தவிர்க்கப்பட வேண்டும் சகோதரர்களே. இது போன்ற எந்திரத்தனமான விஷயங்களின் விவகாரங்களின் காரணத்தினால் தான் அன்றாட நம்முடைய வாழ்வில் சாதாரணமாக நாம் பெற வேண்டிய ஆயிரம் ஆயிரம் ஆனந்தங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்து செய்த காலத்தில் இருந்து என்ன செய்வார்கள்? பார்க்கும் போதெல்லாம் ஒரு புன்னகையை பரிசாக சொல்வார்கள். ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான தத்துவமாக முடிந்தார்கள். இன்னக்கும் லன்தஸ் அவுன் நாசபி அம்வாலிக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு மட்டும் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு முழுமையாக ஒருவரை திருப்திப்படுத்தி விட முடியாது. திருப்திப்படுத்த முடியுமா? ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுறீங்க, பொருளாதார ரீதியாக நீங்கள் உதவி செய்கிறீர்கள், நீங்கள் ஆயிரம் கோடி கூட கொடுங்கங்க, திருப்தியாயிருவானா? நிச்சயம் திருப்தியாக மாட்டான். ஆயிரங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவனுக்கு எப்போது நீங்கள் கோடிகளை காட்டி விட்டீர்களோ அவன் சிந்தனை எப்படி போவோம்? இன்னும் கேடித்தனமாக தான் போகும், இன்னும் அதில் நிறைய கோடி பார்க்கறதுக்கு தான் போகும். நிச்சயம் பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் திருப்திப்பட முடியாது. ஊரிலே ஒரு 1000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான், வெறுமனே 10,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவனை கொண்டு வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு வேலை வாங்கி கொடுத்து விட்டீர்கள், திருப்தி அடைவானா? சரியான ஈமான்தாரியாக இருந்தால், தீன்தாரியாக இருந்தால் திருத்தி விடுவான், வீண்தாரியாக இருந்தால் அவனை திருத்தவே முடியாது. நீங்கள் அவன் வந்து 50,000 ரூபா கிடைக்குதா, 10,000 ரூபா வாங்கிறது எனக்கு 50,000 ரூபா கிடைக்குதுன்னா 1.5 லட்சம் எங்கடான்னு பார்ப்பான். அப்போ இதுவான், அதை இவன் வெளிப்படுத்தாவிட்டாலும் அல்லது அவன் அப்படிப்பட்ட எண்ணத்திலும் சிந்தனையிலும் இருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும், அவனுடைய அடிமன ஆழத்தில் உள்ளத்தின் ஓர உணர்விலாவது அதை உண்டாவதை நம்மால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பொருளை கொண்டு மட்டும் நீங்கள் ஒருவரை திருப்திப்படுத்தி விட முடியாது. இப்போ என்ன செய்யலாம்? ஃபல் யஸாஹும் மின்கும் வஸ்தல் வஜ்ஹி வ ஹுஸ்னல் ஹுல்க், மலர்ந்த முகத்தை கொண்டும் அழகிய குணத்தை கொண்டும் அவர்களை நீங்கள் மகிழ்ச்சியிலே ஆழ்த்துங்கள். அதே போன்று சகோதரர்களே, எல்லாரையும் பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் திருப்திப்படுத்தி விட முடியாது. இந்த ஹதீஸிற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. உண்மையிலேயே பொருளாதார தேவை உடையவனுக்கு நீங்கள் பொருளாதாரம் உதவி செய்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது, திருப்தி அடைத்து விட முடியாது. பொருளாதார தேவையே இல்லை ஒருவனுக்கு, பொருளாதாரத்தில் தண்ணீரை ஓடு இருக்கிறான், அவனுக்கு போய் நீங்கள் காசு கொடுத்தா அவனை திருப்திப்படுத்துமா? நிச்சயம் திருப்திப்படுத்தாது. அப்போ காசை கொண்டு வைத்து மாத்திரம் நீங்கள் மனிதர்களை திருப்திப்படுத்தி விட முடியாது. என்ன செய்யணும்? பஸ்தல் வஜ்ஹி, மலர்ந்த முகத்தோடு அவனோடு நடந்து பாருங்கள், நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து பாருங்கள். ஆனால் சகோதரர்களே, இன்றைக்கு எல்லா விஷயங்களிலும் போலிகள் உள்ளே வந்து விட்ட காரணத்தினால், அல்லது போலித்தனமான செயல்பாடுகள் மனிதர்களிடத்திலே வந்து விட்ட காரணத்தினால், நாமும் இன்றைக்கு சில கட்டத்திலே, நாமும் என்றால் நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லோரும் இன்றைக்கு நடிப்பதற்கு தள்ளப்பட்டு விட்டோம். உதாரணமாக உங்களுக்கு கீழே ஒரு 25 லேபர்ஸ், இப்போ அந்த லேபர்ஸ் நீங்கள் வேலை வாங்கணும், அவங்ககிட்ட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலை நடக்குமா? உண்மையிலேயே நீங்கள் நகைச்சுவை விரும்புகிறாள், உண்மையிலேயே உள்ளத்தில் ஈரப்பதம் ஒட்டி இருக்கிறாள், இருந்தாலும் அங்கே நம்ம என்ன செஞ்சாகிறோம், வேலை நடக்கணுங்கிறதுக்காக செயற்கையாக ஒரு கோபத்தை உள்ளே வர வைத்து விட்டு, செயற்கையாக ஒரு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், செயற்கையாக ஒரு கண்டிப்புத்தன்மையை வரவழைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், அவர்களிடத்திலே வேலையை வாங்குகிறோம். ஏன், கொஞ்சம் நம்ம இறங்கினோம்னா அவங்க மேலே ஏறி உட்காந்துருவாங்க. ஒருவர் சொன்னார், அதையும் நான் இங்கே சொன்னா என்னன்னு தெரியல, தலைப்புக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதாவது விமானத்துறையோடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை இருக்கு, ஏர்போர்ட்டோடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. அந்த சகோதரருக்கு வயது என்ன இருக்கும் என்றால் ஒரு 32 வயது சொல்லலாம் அதிகபட்சமாக. ஆனால் அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் அவரை விட வயதில் மூத்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், 50 வயதை தாண்டியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு இவர் பேசும்போது எப்போதும் யோ வாயாங்க, யோ போயாங்க அப்படியே சொல்லுவார். இது வந்து ஒரு முறை நான் இதை கவனித்து விட்டேன், என்னங்க வயசுக்கு மூத்தவரை போய் வாயா போயான்னு சொல்கிறீங்களே, தசரத் தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இதைத்தான் எங்கள் மேலதிகாரி சொல்லிக் கொடுத்தாரு. முத இன்டர்வியூ பண்ணி அவர் ஓகே ஆன உடனே அவர் மேலதிகாரி அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாராம், உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸு வயசில் மூத்தவனாக இருப்பான், இருந்தாலும் நீ அவனை வாயா போயான்னு தான் கூப்பிடணும். ஏன், அப்போந்தான் உன் மேலே ஒரு பயம் இருக்கும். எப்படி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா, வயதிலே மூத்தவருக்கு மரியாதை கொடுப்பதும் மதிப்பு கலந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதும் இயற்கையாக ஒரு மனிதன் கற்று வைத்திருக்க வேண்டிய செயல். இதை படிப்பதற்கு ஒருவன் பல்கலைக்கழகம் போக வேண்டியதில்லை, இதை தெரிந்து கொள்வதற்கு ஒருவன் மார்க்கத்தை படிக்க வேண்டியதில்லை, சாதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டியது மூத்தோர் சொல்லை கேட்க வேண்டும், மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், வயதிலே மூத்தவர்களை கொஞ்சம் கனிவாக நயமாக பாவிக்க வேண்டும், இதெல்லாம் இயற்கையாக நாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கூட இன்றைக்கு செயற்கையாக மாற்றிவிட்டோம். என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? எல்லாரும் இன்றைக்கு செயற்கைத்தனமான ஒரு விஷயத்திற்கு பழக்கப்பட்டு விட்டோம். சிரிக்கிறோம், ஆனால் அந்த சிரிப்பில் ஈரப்பதம் இல்லை, அப்படிதானா? ஆனந்தப்படுகின்றோம், ஆனால் அந்த ஆனந்தத்தில் ஒரு உணர்வுகள் இல்லை, எல்லாமே ஏதோ எதிர்பார்த்தோ நம்மிடம் பழகிறாரா, ஏதோ எதிர்பார்த்துத்தான் நம்மோடு கை கொடுக்குறாரா, ஏதோ அவரிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதா என்று நினைத்து 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 இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, வெந்து வெந்து நொந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாக வாழ்வதற்கு நமக்கு அருமையான ஒரு வழியை கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சீரியஸான இஷ்யூ ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் பேச வருகிறார், அதுவும் ஒரு பெண் தோழி, ஒரு தோழி, ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் பேச வருகிறார், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பேச வருகிறார். இன்றைக்கு விவாகரத்துகள் பெருகிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானா? நல்ல புரிந்துணர்வும் இனிமையான இல்லறமும் இழந்து போன ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இதற்கெல்லாம் விவாகரத்து நடக்குமா என்று நாம் பேசிக் கொண்டிருந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரண ஒன்றாக ஆகி விவாகரத்துகள் இன்றைக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக மாறிவிட்டது. இப்போ ஒரு மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவனை வேண்டாம் என்று சொல்கிறார். அதற்கு காரணங்கள் இருக்கும், என்னெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் சொல்லுங்க, என்ன எது நியாயமான காரணமாக இருக்கலாம்? சம்பாதிக்காமல் இருக்கிறான், அப்புறம் நடத்த சரியில்லை, அந்நிய பெண்களோட தொடர்போருக்கு போதை பழக்க வழக்கத்தை அடிமையாக இருக்கிறார், வேற அதுதான் முதல், மற்றதெல்லாம் அப்புறம். ஆனால் உண்மையிலேயே சரியத்படி ரொம்ப பெரிய விஷயமாக அவன் தொழாமல் இருக்கிறாங்கிற காரணத்தை சொல்ல நம்ம யாரும் சொல்கிறது இல்லை, அதை தொழாமல் இருக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல, உண்மையிலேயே சரியத்படி அதான் சொல்லணும். ஏன்னா சரி நம்பிக்கை, இன்றைக்கி இல்லாட்டாலும் நாளைக்கு தொழுதுருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறான், நம்ம அதை சொல்லாமல் இருக்கிறோம். சரி, என்னதான் உலக நடைமுறையில் 1000 காரணங்கள் நாம் சொன்னாலும், சம்பாதிக்க போக மாட்டேன்றான், சோம்பேறியாக இருக்கிறான், பொண்டாட்டியை போட்டு குடும்பப்படுத்துகிறான், அல்லது இப்போ என்னுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு என்னை அனுப்பாமல் இருக்கிறான், சாட்டிஸ்டாக இருக்கிறான், அப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லா காரணங்களிலும் பெரிய காரணம் என்றால், சகோதரர் நினைவுபடுத்தியதைப் போல, ஒரு பெண்ணை அல்லது மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனிடத்திலே உடல் பலகீனம் இருக்கு. இதுதான் பெரிய சீரியஸ் இஷ்யூ. இந்த இஷ்யூவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய பெண்மணி வந்து பேச வராங்க. நமக்கு தெரியும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரிஃபால் குரதி என்கிற ஒருவருடைய மனைவியாக இருந்தவர், அவரை தலாக்கம் ஐ மீன் அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆகி இன்னொருவரை அந்த சஹாபியை பின் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். ஆனால் அந்த கணவரிடத்தில் உடல் ரீதியான பலகீனம் இருக்கிறது. இப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயமான காரணம், இந்த காரணத்துக்கு என்ன கிடையாது, இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, அல்லது இதற்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. கோவப்படுறான்னா சொல்லலாம், பொறுமையாக இருமா, இன்றைக்கி லேட்டாக நாளைக்கு வரும், இதிலெல்லாம் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சம்பாஷணை எப்படி நடந்தது தெரியுமா? அதுதான் ரசூலுல்லாவுடைய ஆளுமை கொண்ட தலைமைத்துவம். பாருங்கள், நேராக வந்து நபிகள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அமர்ந்திருக்கிறேன், எனக்கு பக்கத்திலே அபூபக்கர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பெண்மணி வந்து, யா ரசூலுல்லாஹ் இன்னி குன்து தஹ்த ரிஃபா, நான் ரிஃபாவாக மனைவியாக இருந்தேன், ஃபதல்லகனி ஃபபத்த தலாக்கி, என்னை தலாக் விட்டு விட்டார், எங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டு விட்டது, அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு ஸுபைர் என்பவரை நான் திருமணம் செய்தேன், ஆனால் யா ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் பலம் இல்லை, அவரிடத்தில் அந்த சக்தி இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னபோது ஒரு உதாரணத்தை ஒன்றை சொல்கிறார். உதாரணம் என்றால் இது எதை சொல்லலாம், உதாரணமாக ஒரு டிஷ்யூ பேப்பர் இப்படித்தான் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இது ஆக சீரியஸான ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அந்த பெண்மணி சொன்ன தோரணையும் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏற்படுத்தி விட்டது, ஒரு சிரிப்பை ஏற்படுத்தி விட்டது. அதை சொன்ன உடனேயே அந்த பெண்மணியின் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ச் பண்றாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வின் தலைமைத்துவம். பார்க்கும்போதே அந்த பார்வைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை, மனிதர்களின் மனங்களை படிக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டம் வாங்குவதை விட பெரிய படிப்பு தெரியுமா? ஒருவன் பார்க்கிற போதே அந்த பார்வைக்கு பின்னால் என்ன இருக்கிறது, ஒருவன் நிற்கிற போதே அவனுடைய இயக்கத்திற்கு பின்னால் ஏதேனும் எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்பதை ஒரு கணக்கு போட்டு பார்க்கிற ஒரு தன்மை பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த பழைய, அதாவது கம்ப்ளைண்ட் பத்தி இவங்க சொல்லணும்னா எதை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்கணும், ரெண்டாவது இவங்க திருமணம் பண்ணவரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க யார் பேரை சொல்றாங்க, தன்னுடைய முதல் கணவரின் பேரையும் சொல்கிறான். அப்போ எதுக்கு இதை கோத்து சொல்லணும், அதை டக்குன்னு ரசூல்லா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா திரும்பவும் ரிஃபாவாகிட்டே போகலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்குதான்னு கேட்குறாங்க. அதை அவர்கள் ஆமோதிக்கும் போது ரசூல்லா உடனே தடுக்கிறார்கள், இல்லை இல்லை, இஸ்லாமிய சட்டப்படி என்னது, சும்மா சும்மா தலாக் என்று புரியாமல் இந்த காவிகளும் பாவிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதைப் போல மிகச்சரியான விவாகரத்து சட்டம் உலகத்தில் எங்குமே இல்லை. அதனால்தான் நாம் ஒரு மேடையிலே கூட குறிப்பிட்டோம், உலக தமிழர்கள் பூரா படிக்கிற ஒரு 14 பக்க பத்திரிகையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒரு 4-4 பக்கங்களை ஒதுக்குங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கங்களை எங்களிடத்திலே கொடுங்கள், ஒரு 4 பக்கத்தில் நாங்கள் எங்களுடைய திருமண சட்டத்தை பற்றி, விவாகரத்து சட்டத்தை பற்றி எடுக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய மதங்களும், மேஜர் ரிலீஜியன்ஸ் என்று அறியப்படுகின்ற எந்த பெரிய மதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இசங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு 4-4 பக்கம் எழுதுங்க, மக்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பொது மேடையில் பேசுகிற ஒரு தில்லி இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதை வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய மத புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இசங்களை உருவாக்கியவனாக இருந்தாலும், ஒரு மேடை போட்டு பகிரங்கமாக உலகத்தில் இருக்கிற எல்லா விவாகரத்து சட்டங்களை காட்டிலும் எங்கள் விவாகரத்து சட்டங்கள் தான் சரியாக இருக்கிறது என்ன செய்ய முடியாது, ஒருவனாலும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகின்ற ஒரே துணிவு எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்பவர்களுக்கு தான் தந்திருக்கிறான். அப்போ அவங்க அப்படி சொன்ன உடனே ரசூல்லா சட்டத்தை போடுகிறார்கள், இல்லை இல்லை, ஷரிய சட்டப்படி ஒரு விவாகரத்து முடிஞ்சு, 3 தலாக்கு முடிஞ்சு கணவனும் மனைவி பிரிஞ்சிட்டா இன்னொருவரை நீங்கள் திருமணம் பண்ணா கட்டாயம் உங்களுக்குள்ள என்ன நடக்கணும், உடல் உறவு நடந்ததற்கு பிறகு இயற்கையாக நீங்கள் பிரிந்தால் தான் நீ அந்த முதல் கணவனை திருமணம் செய்ய முடியும் என்கிற அந்த செய்தியை சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இது சட்டமாக திருமறை குர்ஆன் மூலம் எல்லோருக்கும் வருகிறது. இப்போ புரியுதா நமக்கு? அப்போ அந்த விஷயம் ஆக சீரியஸான ஒரு இஷ்யூ, மிக மிக ரொம்ப ஒரு பாரதூரமான ஒரு செய்தி தான். அதை கேட்கிற போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அங்கே தங்களுடைய புன்னகையை காட்டுகிறார்கள் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புன்னகையின் மதிப்பு என்ன என்று. ஆனால் இங்கே நீங்கள் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அது பேசக்கூடிய பேசுபவரின் மனநிலையை பாதிக்கக்கூடாது. இப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தது அவங்கள பாதிச்சிருக்குமா? பாதிச்சிருக்காது. எப்படி நம்மளால் சொல்ல முடியும் பாதிச்சிருக்காதுன்னு? ஏன்னா அவர்களே உதாரணத்தை ஒரு நகைச்சுவையின் மூலமாகத்தான் விளக்குகிறார்கள் எனும்போது மன ரீதியாக அவர்கள் என்ன செய்யவில்லை, பாதிக்கப்படவில்லை. அப்போ நாம் ஒரு சீரியஸான ஒரு விஷயமே பேசும்போது சிரிக்கலாமா சிரிக்கக்கூடாதா, புன்னகைக்கலாமா இல்லையா என்றால் அதிலே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அந்த புன்னகை பேசுபவனுடைய மனதை என்ன செய்துவிடக்கூடாது, புண்படுத்தி விடக்கூடாது. அதனால் சகோதரர்களே, நாம் எப்போதும் சீரியஸாகவே இருக்க வேண்டும், சின்சியராக இருக்க வேண்டும், சீரியஸாக இருக்கக்கூடாது. சின்சியருக்கும் சின்சியாரிட்டிக்கும் சீரியஸ்னஸிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படிதானா? சின்சியாரிட்டி இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்பதில் எல்லாமே உள்ள வந்துடும். அந்த இஹ்லாஸ் என்றால் என்ன? பக்குவம். இஹ்லாஸ் என்றால் என்ன? இறைவனுக்காகவே வாழக்கூடிய அந்த இறையச்சம். இஹ்லாஸ் என்றால் என்ன? அது பணிவு. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான வார்த்தை. அதனால் தான் நாம் சொல்வது, சின்சியராக இருங்கள், சீரியஸாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்போதுதான் வாழ்வில் நிறைய விஷயங்களை நம்மால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? சாதிக்க முடியும். இன்னொரு செய்தியை பாருங்களேன். நமக்கு தெரியும், குறிப்பாக ரமதான் மாதத்தில் இந்த சம்பவம் சொல்லப்படாமலே இருந்ததே கிடையாது. என்ன சம்பவம்? ரொம்ப முக்கியமான சம்பவம். எதுக்கு பாருங்க, எல்லா எது தெரியுதோ இல்லையோ, இது இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரமதான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன், ரமதானை பற்றி நோன்பை பற்றி வர்ற ஒரு குரான் வசனம் சொல்லுங்கன்னா டக்குன்னு நமக்கு வராது. ரமணானில் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சிடலாம் அந்த சம்பவம் தான். என்ன சம்பவம்? நோன்பு டைமில் பகல் நேரத்தில் கணவர் என்ன செஞ்சிடறாரு? மனைவியோடு சேர்ந்துடுறார். சேர்ந்த உடனே அவருக்கு ஈமான் உள்ள ஒரு மாதிரி பண்ண உடனே குட்டு குடுன்ற சொல்லா கிட்ட ஓடி வராங்க. யாரோ சொல்லலாம் ஹலக்து ஹலக்துங்கிறார். நான் அழிந்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிந்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன விஷயம்? வக்காத் வலா ஹலி ஃபி ரமதான், அல்லாஹ்வுடைய தூதரே ரமதான் நேரத்தில் மனைவியோடு இணைந்து விட்டேன். என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லணும். இப்படித்தானே ஆயத்தி கரக்கபத்தன். என்ன செய்யுங்க? என்ன கஃபார் அதுக்கு? என்ன சட்டம்? ஒரு அடிமையை விடுவிக்கணும் ஃபர்ஸ்ட். சொல்றார், இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படியா? நீங்க என்ன செய்யுங்க? ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, ரெண்டு மாசம் இல்ல, எப்படி தொடர்ச்சியாக ரெண்டு மாசம்? அல்லாஹ்வுடைய தூதரே, இதுவே எனக்கு பிரச்சனைங்கிறதுனால தான் நான் என்ன ரொம்ப என்னால் முடியாமல் பண்ணிட்டேன். நான் எங்கே ரெண்டு மாதம் வைக்க முடியும்? சரி அப்படியா, சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, பேரிச்சம்பழத்தை ஒரு மூட்டை எடுத்து, சாரி, ஒரு 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. என்ன, எத்தனை ஏழைகளுக்கு? 60 ஏழைகளுக்கு. உடனே அதுக்கும் லா அஜித்து பாருங்க, அதாவது ஒரு தயக்கமே இல்லாமல் தன் பொருளாதார நிலையை கூட, தன்னுடைய வறுமையின் நிலையை கூட தயக்கமில்லாமல் சொல்லுகிற ஒரு தலைவரை பெற்ற சமுதாயம் அந்த சமுதாயம். இன்றைக்கி நம்ம சொல்லுவோமாங்க, பட்டினி கிடந்தால் கூட சொல்லுவோமா? நம்ம அப்படி பட்டினி கிடக்கிறோம் சொல்லுவோமா? நான் பட்டினியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு இல்லாத இல்லை. நெருங்கிய நண்பர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், அதுவே. ஆனால் ஒரு தலைவரிடத்தில், அதுவும் உலகமே உற்று பார்க்கிற, உலகமே மதிக்கிற, அல்லாவிற்கு பிறகு முஸ்லீம்கள் நெஞ்சத்திலே வைத்து கொண்டாடுகின்ற அல்லாவின் தூதர் முன்னிலையில் போய் தன்னுடைய வறுமையை கூட சொல்லுவதற்கு அவர்களை ஒரு தயக்கமோ அல்லது ஒரு தடுமாற்றமோ இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க, அது எவ்வளவு ஒரு ஆழமான அன்பு மிகுந்த ஒரு ஆளுமைக்குரிய தலைமை அது. அப்படி இருந்தாங்க அவங்க. உடனே அல்லாவுடைய தூதரே லாஜித் பாருங்க, இது நம்ம சில விஷயங்களில் சராஹத்தன், என்னுடைய அன்பு நண்பர் யாசிர் ஃபிர்தௌஸ் அடிக்கடி சொல்லுவார், சராஹத்தன். சராஹத்தன் என்னது? தயக்கம் இல்லாமல் ஓப்பனாக சொல்லி சில விஷயத்தை ஓப்பனாக சொல்லணும். நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருக்கிறோமே, எப்படி தானே உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாமல் மெழுங்கவும், முடியும்னா முடியும் முடியாதுனா முடியாதுங்கிற சொல்கிற பழக்கமே நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. முடியுமா முடியாதா? முடியும், அதான் முடியாது. எப்பா முடியுமா முடியாதாப்பா? முடியும் தான் நினைக்கிறேன், முடிஞ்சிடும். இப்படியே சொல்லி சொல்லி இவனும் டென்ஷன் ஆகி அவனையும் டென்ஷன் ஆகுமே தவிர, எப்பா முடியுமா முடியாது? ஒரு ஆனப்பாங்க 60 ஏழைக்கு கொடுக்கணும். அல்லாவுடைய தவிர ஒரு 30 ஏழைக்கு சொல்லுங்களேன், ஒரு 20 ஏழைக்கு. நம்மளா இருந்தால் அப்படி தான் இன்னைக்கு பார்க்கெயின் பண்ணியிருப்போம். நம்ம நிலமே அதுதானே, நசிரியில் ஆரம்பித்து யாருக்கிட்ட போனாலும் பேரம் பேசியே நம்ம வாழ்வின் பெரும்பகுதி போகுது. 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னா உடனே ஒரே வார்த்தையில் முடித்தாங்க, லா அஜித். இல்லை யாரும் சொல்லலாம், சரி ஓகே பரவாயில்லப்பா, உனக்காக நான் தரேன்ட்டு வைத்தல் மாலிலேருந்து என்ன வருது, பேரிச்சம்பளம் மூட்டை வருது, இதை கொண்டு போய் கொடுக்கணும் உடனே டக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டார். என்ன போட்டார்? அல்லாவுடைய தூதரே, என்ன ஒரு அருமையான வார்த்தை, அலா அஃப்கர் மின்னி, என்னை விட ஒரு ஏழையை நான் போய் தேடி பார்க்க வேண்டுமா? வல்லாஹி மா பைன லாபிதைஹா அஹ்லு பைத்தின் அஃப்கர் மின்னா, எங்களை விட இந்த இரண்டு மதீனாவின் இரண்டு எல்லைகளுக்கு மத்தியில் ஏழைகளே இல்லை அல்லாஹ்வின் தூதரே. அவர் என்ன போய் சர்வேவா எடுத்தாரு? இங்கே தான் நம்ம உள்ளத்தையும் உணர்வையும் மதிக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் போய் ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி இவங்க சொன்ன அப்படியா, ஒரு 4 சாட்சிகளை கொண்டு வாங்க, அபுபக்கர் உமர் எல்லாம் வாங்க, போய் ஒரு சர்வே எடுங்க, ஒரு சென்செக்ஸ் எடுங்கன்னு சொல்லலை. அங்கே நாம் உணர்வுக்கும் உள்ளங்களுக்கும் பதில் கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு சில நேரங்களில் நாம் என்ன போகக்கூடாது, ஸ்கேலை அகீதா விஷயத்தில் நாம் நெருப்பாக இருக்க வேண்டும், அதுவேர். கொள்கை சார்ந்த விஷயங்களில் உயிரல்ல எதையும் கொடுக்க வேண்டும், அதுவேர். பொதுவாக நடைமுறைகளில், பொதுவாக நம்முடைய அந்த பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டோம். அவர் டக்குன்னு அந்த வார்த்தையை போட்டோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா பதத் நவாஜித், அவர்களுடைய கடவாய் பற்கள் தெரிவது வரை சிரித்தார்கள். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும், ஒரு மனிதனிடத்தில் குறிப்பாக அந்த மனிதனுடைய அவயங்களில் ஒரு சில விஷயத்தை நாம் பார்க்க கூச்சப்படுவோம். உதாரணமாக ஒருவர் துண்டு போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஆண்களுக்கு மத்தியில் துண்டு நான் பொறுத்த டவல் போட்டு அமர்ந்துகிட்டு இருக்கிறார். பனியன் போடலை, சட்டை போடலை, கை தூக்குனா என்ன என்ன தெரியும்? அக்கில் தெரியும். அந்த அக்கில் நம்ம பார்ப்போமா? பார்க்கறது சரியப்படி ஹராமா ஹலாலான்னு அங்கே போல ஃபிக்குக்கு போல, பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? ஆனால் அந்த அக்குலின் வெண்மையை கூட ரசூலுல்லாவை பார்த்து ரசித்தவர்கள் தோழர்கள். ஒருவர் சிரிக்கிறாங்க, எல்லா பொருளும் தெரியுது, டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்னங்க பண்ணுவோம், குனிச்சிக்குவோம். ஏன்? அவர் சிரிக்கிறதா ஒரு பெரிய மனுஷர், அந்த பல்லின் போது ஈறுகிற எல்லாம் தெரியும், அது நம்ம பார்ப்பதற்கு கொஞ்சம் தயங்குவோம். ஆனால் அதை கூட பார்த்து ரசித்தவர்கள் தோழர்கள். அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, அப்படி சிரிக்கிற ஒரு காட்சி நடக்கும்போது அவ்வுஹக்கல்லாஹு சின்னக்க யார சொல்லலான்னு ஒரு துவா வேற செய்வாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாவின் தூதரே, உங்கள் பற்களை எப்போதும் அல்லாஹ் சந்தோஷத்தில் ஆழ்த்துவானாங்க. இதெல்லாம் இருக்கணுங்க நம்ம கிட்ட. சிரிக்கும் போதே வாயை முடுங்குறோம் நம்ம என்ன சொல்றோம், யாராவது நம்ம கிட்ட கொஞ்சம் சிரிச்சாலே கட்டாம பாரு 32 பண்ணப்பா டோல்கேட் கோல்கேட்டுக்கா விளம்பரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பாருங்க ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, சிரிக்கு. அதற்காக நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன், எந்த சிரிப்பு நம்ம இங்கே ஊக்குவிக்க கூடாது? வெடிச்சிரிப்பையும் தட்டிச்சிரிப்பையும் ஊக்குவிக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு சிரிப்பு இருக்கு, குடிச்சிரிப்பு, குடிச்சிட்டு சிரிப்பு, அதெல்லாம் கிடையாது. இது ஆனந்தமாக இயற்கையாக ஒரு மனிதனுடைய வயதிற்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றைக்கும் உள்ள பொதுவான ஒன்று சிரிப்பு தாங்க. அவ ரேஞ்சுக்கு, அவன் அளவுக்கு, அவனுடைய சூழ்நிலைக்கு. நீங்கள் ஸ்கூல் பசங்களெல்லாம் கொஞ்சம் கிரவுண்டில் பாருங்கள், அவன் எதுக்கு அவன் அந்த சிரிப்பை பார்க்கும் போதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். சிறு குழந்தைகளெல்லாம் பேச விட்டு பாருங்க, பாருங்க இந்த குழந்தை இருக்குது, தனியாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கு, 4 குழந்தைகளோட கொடுங்க, அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு. அதே போன்று நம்ம யாரெல்லாம் சீரியஸாக நினப்போமோ, யாரெல்லாம் ரொம்ப கடுமையாக கண்டிப்போடு நம்முடைய கண் பார்வைக்கு தெரிகிறார்களோ, அந்த வயசு ஒத்த ஒரு 5-6 பெருசுகளை ஒன்றா விடுங்க, எப்படி இருக்கும்? அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது. 60 வயசை தாண்டிய இளைஞர்களும் இங்கே இருக்கிறார்கள், 25 வயது தாண்டிய முதியவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 30 வயசுலேயே சுகரோடு உட்கார்ந்துருக்கிற கேஸும் இங்கே இருக்குது, 60 வயசுலேயும் வைரம் பாய்ந்த கட்டைகளோடு இருக்கிற நண்பர்களும் இங்கே உண்டு. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் அவங்கவுங்க ரேஞ்சில் அவங்கவுங்க இடத்துல அப்படி விட்டு பாருங்கள். அந்த உலகத்தை மறந்து, கவலையை மறந்து, கஷ்டத்தை மறந்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை என்ன செய்யணும் நம்ம? வரவேற்க வேண்டும், ஆமோதிக்க வேண்டும். சிரிக்கும் போதே வாயம் மூடு, பல்ல காட்டாதேன்னு சொல்ல வேண்டியது அது தனியாக சொல்லி உபதேசம் பண்ணணும். ஆனால் ஒருவனுடைய ஆனந்தத்திற்கு என்ன செய்யக்கூடாது? அணை போடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில கட்டுரைகளை படிக்கும்போது, உண்மையிலேயே மனோதத்துவ ரீதியான கட்டுரைகளை படிக்கும்போது, பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது சிரித்து கொண்டிருந்த ஒரு மாணவனை ஆசிரியர் அதட்டி வாயை மூடுற, சிரிக்காதன் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அவன் பாதிக்கப்பட்டு அவன் வாழ்வில் சிரிப்பை இழந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவனுக்கு சிரிப்பே வர்றதில்லை. சிரிக்க வேண்டிய விஷயங்களுக்கு கூட சிரிப்பே வராமல் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் ஆத்திரத்தை அடக்கினாலும் அடக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான், சிரிப்பு வரும்போது சிரிப்பையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. ஆனால் அந்த சிரிப்பிற்கு ஒரு அளவு இருக்க வேண்டும், ஒரு நெளிவு இருக்க வேண்டும், ஒரு சுழிவு இருக்க வேண்டும். அந்த சிரிப்பு என்பது தடிச்சிரிப்பாக வெடிச்சிரிப்பாக இல்லாமல் புன்னகையாக ஆனந்தத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஹதீஸில் வருது எப்படி, ஃபதஹிக்கன் நபியு ஹத்தா பதத் நவாஜிது, நபிகள் நாயகம் சிரித்தார்கள், அவர்களுடைய கடவாய்ப்பற்கள் தெரியும் வரை சிரித்தார்கள், கடைசியில் தீர்ப்பு சொல்கிறார்கள் ஃபஅன்தும் இதன், இப்படி என்றால் என்ன செய்யுங்க, நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன செய்யல, ஸ்கேலை வச்சு அங்கே அளந்து பார்க்கவில்லை, ஸ்கேல் எடுத்து என்ன செய்யவில்லை ரசூலுல்லாஹ், அங்கே அளந்து பார்க்கவில்லை. ஒரு சில கட்டங்களில் உணர்வுகளுக்கும் அந்த உறவுகளுக்கும் அந்த உயிரோட்டத்திற்கும் அந்த உணர்வில் கலந்திருக்கிற ஈரப்பதத்திற்கும் இனிமையான எண்ணத்திற்கும் ரசூல் என்ன செஞ்சாங்க, அங்கே ஆமோதித்து அவர்களுக்கு அங்கே வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தையும் சொர்க்கத்தையும் இணைத்து சொல்லும் போது கூட ஒரு செய்தி சிரிப்பில் முடிந்திருக்கிறது. அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், டைம் ஆயிடுச்சா, டைம் இருக்கு, மாஷா அல்லாஹ், சிரிப்பை பத்தி பேசினா டைம் இருக்கு. அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லஅலமு ஆகிர அஹ்லி நாரி குரூஜ மின்ஹா வ ஆகிர அஹ்லி ஜன்னதி துகூலன் அல் ஜன்னா, எனக்கு தெரியும் மறுமையில் நரகத்தில் ஆக கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வந்து, ஆக கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வந்து, அதே போன்று ஆக கடைசியாக சொர்க்கத்தில் நுழைபவனை பற்றி எனக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், சிலரை நரகத்திற்கென்றே நிரந்தர நரகத்திற்காக படைத்திருக்கிறான், இன்னும் சிலரை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறான். அதிலே ஒரு கேட்டகரி இருக்கிறது, அவர்கள் செய்த பாவங்களுக்கு நரகத்தின் தண்டனையை கொடுத்து விட்டு இறுதி வெற்றியாக இறைவன் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அதிலே ஒரு மனிதர் இருக்கிறான், யார் அவர், கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு நீண்ட நெடிய சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்திலே எப்படி வருகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோழனுக்கு, ஐ மீன் அந்த அடியானுக்கு சொல்கிறான், இது ஃபத்ஹுல் ஜன்னா, சரி அடியானே ஓ சொர்க்கத்திலே நுழை, சொர்க்கத்திற்குள்ளே போ என்று. ஆனால் அவன் போகும்போது அந்த சொர்க்கம் எப்படி காட்டப்படுகிறது, அன்னஹா மல்ஆ ஹவுஸ்ஃபுல் என்று சொல்லுவோமே, அரங்கு நிறைந்த காட்சி என்று, அப்படி அரங்கு நிறைந்து காணப்படுகிறது. உடனே அவன் சொகத்தோடு, யா ரப்பி வஜத்துஹா மல்ஆ, அல்லாஹ் வஜத்துஹா மல்ஆ, சொர்க்கத்திற்கு போய் என்றாயே, சொர்க்கம் முழுமையடைந்து விட்டது, சொர்க்கத்தில் மக்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறார்கள். இதுஹப் ஃபத்ஹுலில் ஜன்னா, போ மீண்டும் சொர்க்கத்திற்கு உள்ளே போ. திரும்பவும் வருவான், திரும்பவும் சொர்க்கம் முழுமையாக்கப்பட்டதாக அவனுக்கு காட்டப்படும். திரும்பவும் கேட்பான், இறைவா இப்படி என்னை என்ன கேலி செய்கிறாயா, உள்ளே நுழைந்து விட்டது என்கிற கருத்தில் அவன் சொல்லும் போது அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், யாரை? பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தவன், பாவங்களின் காரணத்தினால் நரகத்தின் வாடை அனுபவித்தவன், பாவங்களின் காரணத்தினால் நரகத்தின் சூட்டையும் உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் கொடுமையையும் கண்ணால் கண்டவன், அவன் சொர்க்கத்திற்கு போகிறான். அவனுக்குரிய இடத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? உனக்கு சாதாரண சொர்க்கத்தில் இடம் இல்லையா? எப்படி? எதெல்லாம் இந்த உலகம் என்று நீ பார்த்தாயோ, துன்யா, பாருங்கள் வார்த்தையை, சும்மா ஒரு ஹிந்த் என்றோ மம்லகா என்றோ கத்தர் என்றோ துபை என்றோ ஒரு தேசத்தை ஒரு கண்டத்தை சொல்லவில்லை. துனியா என்போது காடும் நிலமும் வளமும் களமும் எல்லாம் உள்ளே இருக்கிறது, கடல் நீர் காற்று எல்லாம் உள்ளே இருக்கிறது. அந்த துனியா, அந்த துனியாவை போல 10 மடங்கு இடம் உனக்காகத்தான், உள்ளே போய் என்று சொல்லி அல்லாஹ் அவனை அனுப்புகிறான். அது அனுப்புனதோடு மாத்திரமில்லாமல் அந்த செய்தி ரசூலுல்லா முடிக்கும் போது சொல்கிறார்கள், அதுதான் சொர்க்கத்தின் அந்தஸ்துகளிலேயே ஆக கடைசியான அந்தஸ்து என்று சொல்லும் போது ரசூலுல்லாவால் அடக்க முடியாமல் சிரிக்கிறார்கள். வஹிக்க ஹத்தா பதத் நவாஜிதுஹு, அவர்களுடைய கடவாய்ப்பற்கள் தெரியும் வரை சிரிக்கிறார். புரிந்ததா சகோதரர்களே? பதினால் இந்த சிரிப்பு என்பதை, ஆனந்தம் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, கைவிட்டு விடக்கூடாது. எப்போதும் நம்மிடத்திலே புன்னகை இருக்க வேண்டும். புன்னகைதான் உள்ளபடியே புன்னகையை விட சிறப்பானது. புன்னகை நோயை ஆற்றும் வல்லமை கொண்டது. புன்னகை உத்வேகத்தை தரக்கூடியது. சோகத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் அப்படி தாழ்ந்து தவழ்ந்து கொண்டிருப்பவனை கூட ஒரு புன்னகையினால் எழுந்து நிப்பாட்டி வைத்து விட முடியும். புன்னகைக்கு ஆறுதல் தரும் சக்தி இருக்கிறது. புன்னகைக்கு ஆதரவு தரும் சக்தியும் இருக்கிறது. புன்னகை நிச்சயமாக எல்லா விதத்திலும் சிறப்பை தருகிறது, எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை தருகிறது. அப்படிப்பட்ட புன்னகை ஊத்தவர்களாக எப்போதும் அல்லாஹ் நம்மை வைத்து இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீங்க செய்துவிட்டு எப்போதும் அல்லாஹ் ஈருலகத்திலும் ஆனந்தத்தோடு கூடிய நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை தருவாயாக என்று மீண்டும் வேண்டி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அப்படி சிரிக்கிற ஒரு காட்சி நடக்கும்போது அத்துஹக்கல்லாஹு சின்னக்க யார சொல்லலான்னு ஒரு துவா வேற செய்வாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாவின் தூதரே, உங்கள் பற்களை எப்போதும் அல்லாஹ் சந்தோஷத்தில் ஆழ்த்துவானாங்க. இதெல்லாம் இருக்கணுங்க நம்ம கிட்ட. சிரிக்கும் போதே வாயம் முடுங்குற நம்ம என்ன சொல்றோம், யாராவது நம்ம கிட்ட கொஞ்சம் சிரிச்சாலே அட்டாம்பார் 32 மணி டோல்கேட்டுக்கா விளம்பரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, சிரிக்க அதற்காக நான் திரும்பவும் நினைவுபடுத்துறேன். எந்த சிரிப்பை நம்ம இங்கே ஊக்குவிக்க கூடாது? வெட்டிச்சிரிப்பையும் தட்டிச்சிரிப்பையும் ஊக்குவிக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு சிரிப்பு இருக்கு, குடிச்சிரிப்பு, குடிச்சிட்டு சிரிப்பு, அதெல்லாம் கிடையாது. இது ஆனந்தமாக இயற்கையாக ஒரு மனிதனுடைய வயதிற்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றைக்கும் உள்ள பொதுவான ஒன்று சிரிப்பு தாங்க. அவன் ரேஞ்சுக்கு, அவன் அளவுக்கு, அவனுடைய சூழ்நிலைக்கு. நீங்கள் ஸ்கூல் பசங்களெல்லாம் கொஞ்சம் கிரவுண்டில் பாருங்கள், அவன் எதுக்கு அவன் அந்த சிரிப்பை பார்க்கும் போதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். சிறு குழந்தைகளெல்லாம் பேச விட்டு பாருங்க, பாருங்க புன்னகை பேசுபவனையுடைய மனதை என்ன செய்து விடக்கூடாது, புண்படுத்தி விடக்கூடாது. அதனால் சகோதரர்களை, நாம் எப்போதும் சீரியஸாகவே இருக்க வேண்டும், சின்சியராக இருக்க வேண்டும், சீரியஸாக இருக்கக்கூடாது. சின்சியருக்கும் சின்சியாரிட்டிக்கும் சீரியஸ்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்கிறது, அப்படிதானா? சின்சியாரிட்டி இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்பதில் எல்லாமே உள்ள வந்துடும். அந்த இஹ்லாஸ் என்றால் என்ன? பக்குவம். இஹ்லாஸ் என்றால் என்ன? இறைவனுக்காகவே வாழக்கூடிய அந்த இறையச்சம். இஹ்லாஸ் என்றால் என்ன? அது பணிவு. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான வார்த்தை. அதனால் தான் நாம் சொல்வது, சின்சியராக இருங்கள், சீரியஸாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்போதுதான் வாழ்வில் நிறைய விஷயங்களை நம்மால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே, சாதிக்க முடியும். இன்னொரு செய்தியை பாருங்களேன், நமக்கு தெரியும், குறிப்பாக ரமதான் மாதத்தில் இந்த சம்பவம் சொல்லப்படாமலே இருந்ததே கிடையாது. என்ன சம்பவம்? ரொம்ப முக்கியமான சம்பவம். எப்படி காட்டப்படுகிறது? அன்னஹா மல்ஆ, ஹவுஸ்ஃபுல் என்று சொல்லுவோமே, அரங்கு நிறைந்த காட்சி என்று, அப்படி அரங்கு நிறைந்து காணப்படுகிறது. உடனே அவன் சொகத்தோடு, யா ரப்பி வஜத்துஹா மல்ஆ, அல்லாஹ் வஜத்துஹா மல்ஆ, சொர்க்கத்திற்கு போய் என்றாயே, சொர்க்கம் முழுமையடைந்து விட்டது, சொர்க்கத்தில் மக்கள் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறார்கள். இதுஹப் ஃபத்ஹுலில் ஜன்னா, போ மீண்டும் சொர்க்கத்திற்கு உள்ளே போ. திரும்பவும் வருவான், திரும்பவும் சொர்க்கம் முழுமையாக்கப்பட்டதாக அவனுக்கு காட்டப்படும். திரும்பவும் கேட்பான், இறைவா இப்படி என்னை என்ன கேலி செய்கிறாயா, உள்ளே நுழைந்து விட்டது என்கிற கருத்தில் அவன் சொல்லும் போது அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், யாரை? பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தவன், பாவங்களின் காரணத்தினால் நரகத்தின் வாடை அனுபவித்தவன், பாவங்களின் காரணத்தினால் நரகத்தின் சூட்டையும் உஷ்ணத்தையும் வெப்பத்தையும் கொடுமையையும் கண்ணால் கண்டவன், அவன் சொர்க்கத்திற்கு போகிறான். அவனுக்குரிய இடத்தை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? ஃபைன்னலக மிஸ்ல துன்யா வ அஷ்ரதாம் சாலிஹா. ஒரு தலைவரிடத்தில், அதுவும் உலகமே உற்று பார்க்கிற, உலகமே மதிக்கிற, அல்லாஹ்விற்கு பிறகு முஸ்லிம்கள் நெஞ்சத்திலே வைத்து கொண்டாடுகின்ற அல்லாஹ்வின் தூதர் முன்னிலையில் போய் தன்னுடைய வறுமையை கூட சொல்லுவதற்கு அவர்களை ஒரு தயக்கமோ அல்லது ஒரு தடுமாற்றமோ இல்லைன்னா தெரிஞ்சுக்கங்க, அது எவ்வளவு ஒரு ஆழமான அன்பு மிகுந்த ஒரு ஆளுமைக்குரிய தலைமை அது. அப்படி இருந்தாங்க அவங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதரே லாஜித் பாருங்க, இது நம்ம சில விஷயங்களில் சராஹத்தன், என்னுடைய அன்பு நண்பர் யாசிர் ஃபிர்தௌஸ் அடிக்கடி சொல்லுவார், சராஹத்தன். சராஹத்தன் என்னது? தயக்கம் இல்லாமல் ஓப்பனாக சொல்லி சில விஷயத்தை ஓப்பனாக சொல்லணும். நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? அதுவும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருக்கிறோமே, எப்படி தானே உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாமல் மெழுங்கவும், முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாதுங்கிற சொல்கிற பழக்கமே நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. முடியுமா முடியாதா?